ஓம் சாந்தி. June 17, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, சூரிய வம்சத்து ராஜ அந்தஸ்தை பெறுவதற்கு உங்களிடமுள்ள அனைத்தையும் தந்தையிடம் அர்ப்பணியுங்கள். சூரிய வம்சத்து ராஜ அந்தஸ்து என்பது ஒரு குளிரூட்டப்பட்ட அனுமதி சீட்டாகும். கேள்வி: ஏன் குழந்தைகளாகிய உங்களை தவிர உலகில் வேறு எவரும் அதிக பாக்கியசாலிகள் அல்ல? பதில்: எல்லையற்ற தந்தை குழந்தைகளாகிய உங்கள் முன்னால் நேரடியாக உள்ளார். அவரிடமிருந்து நீங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் எல்லையற்ற தந்தைக்கும் ஆசிரியருக்கும் சத்குருவிற்கும் உரியவர்கள் ஆகியுள்ளதுடன் நீங்கள் எல்லையற்ற பேறுகளையும் அவரிடமிருந்து பெறுகின்றீர்கள். உலக மக்களுக்கு அவரை தெரியாது. ஆகவே எவ்வாறு அவர்களால் உங்களை போன்று பாக்கியசாலிகளாக இருக்க முடியும்? பாடல்: உங்களுக்கு நெருக்கமாக இருப்பவர் மிகவும் பாக்கியசாலி. ஓம் சாந்தி. பிராமண குல அலங்காரங்களாக திகழ்கின்ற குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது பிராமண சமுதாயத்திற்கு உரியவர்கள் என்றும், நீங்களே தேவ சமுதாயத்தினர் ஆகுவீர்கள் என்றும் உங்களுக்கு தெரியும். தந்தை இங்கிருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். எல்லையற்ற தந்தை உங்களுக்கு முன்னால் இருப்பதனால் அவரிடமிருந்து நீங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். இதைவிட உங்களுக்கு வேறு என்ன வேண்டும்? பக்தி மார்க்கம் எப்பொழுது ஆரம்பித்தது என்பது எவருக்கும் தெரியாது. பக்தி மார்க்கத்து பக்தர்கள் கடவுளை நினைவு செய்கிறார்கள், அதாவது மணவாட்டிகள் மணவாளனை நினைவு செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அவரை தெரியாது என்பது ஓர் அதிசயமே. தனது மணவாளனை அறியாத மணவாட்டியை எப்பொழுதாவது பார்த்துள்ளீர்களா? அவள் அவரை அறியாததால் அவள் எவ்வாறு அவரை நினைவு செய்ய முடியும்? கடவுளே அனைவருக்கும் தந்தையாவார். குழந்தைகள் தந்தையை நினைவு செய்கின்றனர். எவ்வாறாயினும் அவரை இனம் காணாது நினைவு செய்தல் என்பது நேரத்தை வீணாக்குவதாகும். இதனாலேயே அவரை நினைவு செய்வதன் மூலம் அவர்கள் எந்த பலனையும் பெறுவதில்லை. அவரை அவர்கள் நினைவு செய்த போதிலும் எவரும் இலக்கையோ குறிக்கோளையோ அடைவதில்லை. கடவுள் யார் என்பது பற்றியோ அல்லது அவரிடமிருந்து எதனை பெறுகின்றார்கள் என்பதோ அவர்களுக்கு தெரியாது. கிறிஸ்து, புத்தர், மற்ற சமய ஸ்தாபகர்கள் அனைவரும் சமயங்களை போதிப்பவர்களே. அவர்களது சீடர்கள் அவர்களை நினைவு செய்கின்றனர். எவ்வாறாயினும் அவர்களை நினைவு செய்வதன் மூலம் எதை பெறுகிறார்கள் என்பது அந்த சீடர்களுக்கு தெரியாது. ஒரு பௌதிக கல்வி அதை விடவும் சிறந்ததாகும். அவர்களது புத்தியில் இலக்கும் குறிக்கோளும் அதாவது இருக்கிறது. நீங்கள் தந்தையிடமிருந்து எதை பெறுகின்றீர்கள்? நீங்கள் ஆசிரியரிடமிருந்து எதை பெறுகின்றீர்கள்? குருவிடமிருந்து எதை பெறுகின்றீர்கள்? வேறு எவராலும் இவற்றை புரிந்து கொள்ள முடியாது. இங்கு நீங்கள் முதலில் தந்தைக்கும் பின்னர் ஆசிரியருக்கும் பின்னர் சத்குருவுக்கும் உரியவர்கள் ஆகின்றீர்கள். தந்தையையும் ஆசிரியரையும் விட குருவே உயர்ந்தவராவார். நீங்கள் தந்தைக்கு உரியவர்கள் என்ற நம்பிக்கையை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது கொண்டிருக்கின்றீர்கள். பாபா 5000 வருடங்களுக்கு முன்னர் வந்தது போல் இப்பொழுதும் வந்து எங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றார், அதாவது எங்களை அமைதி தாமத்தின் அதிபதிகள் ஆக்குகின்றார். தந்தை கூறுகின்றார், அன்பிற்கினிய குழந்தைகளே, நீங்கள் என்னிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெற்றுக் கொள்வீர்கள் இல்லையா? அனைவரும் கூறுகின்றனர், ஆம் பாபா. ஏன் நாங்கள் பெறக்கூடாது? அச்சா, நீங்கள் ராமரை போல் சந்திரவம்ச ராஜ அந்தஸ்தை பெறுவதை குறித்து சந்தோஷப்படுகின்றீர்களா? உங்களுக்கு என்ன வேண்டும்? தந்தை தன்னுடன் ஒரு பரிசை கொண்டு வந்துள்ளார். நீங்கள் சூரிய வம்சத்து லக்ஷ்மியா அல்லது சந்திர வம்சத்து சீதையா திருமணம் செய்வீர்கள்? உங்கள் முகத்தையாவது பாருங்கள். நீங்கள் ஸ்ரீ நாராயணரையா அல்லது ஸ்ரீ லக்ஷ்மியையா திருமணம் செய்வதற்கு தகுதி வாய்ந்தவர்களாக உள்ளீர்கள்? தகுதி வாய்ந்தவர்கள் ஆகாமல் உங்களால் எவ்வாறு அவர்களை திருமணம் செய்ய முடியும்? முன்னைய சக்கரத்தில் விளங்கப்படுத்தியதைப் போன்று தந்தை இப்பொழுது இங்கிருந்து விளங்கப்படுத்துகின்றார். அவர் மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் மீண்டும் ஒரு முறை உங்கள் ஆஸ்தியை பெறுவதற்காக வந்துள்ளீர்கள். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை பெறுவதே உங்கள் இலக்கும் குறிக்கோளும் ஆகும். அதுவே சூரிய வம்சத்து ராஜ அந்தஸ்தாகும். சந்திர வம்சம் இரண்டாம் தரமாகும். பல்வேறு வகுப்புகள் உள்ளன. குளிரூட்டப்பட்ட வகுப்பு, முதல் வகுப்பு மற்றும் இரண்டாம் வகுப்பு என்பன. ஆகவே சத்யுக ராஜ்யம் முழுவதையும் குளிரூட்டப்பட்டதாக கருதுங்கள். குளிரூட்டப்பட்டிருப்பதை விட உயர்ந்த வகுப்பு வேறெதுவும் இல்லை. பின்னர் முதற்தர வகுப்பு உள்ளது. தந்தை கூறுகின்றார், இப்பொழுது நீங்கள் குளிரூட்டப்பட்ட சூரிய வம்சத்து ராஜ்யத்தையா அல்லது முதற்தர சந்திர வம்சத்து ராஜ்யத்தையா பெறப்போகின்றீர்கள்? இரண்டாவது வகுப்பில் வரிசை கிரமமான வாரிசுகள் ஆகுவதே இதைவிட குறைவாக ஆகுவதாகும். நீங்கள் பின்னர் இறுதி பகுதியில் வந்து ஓர் ராஜ்யத்தை ஆளுவீர்கள். இல்லாதுவிட்டால் மூன்றாவது வகுப்பில் பிரஜைகளுக்கான அனுமதி சீட்டுகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. பல்வேறு வகுப்புகள் வரிசை கிரமமான முறையில் உள்ளன. முதற்தர ஒதுக்கப்பட்ட வகுப்புகள், இரண்டாம் தர ஒதுக்கப்பட்ட வகுப்புகள். எவ்வாறாயினும் அங்கும் சந்தோஷம் உள்ளது. பலவிதமான பெட்டிகள் உள்ளன. செல்வந்தர்கள் குளிரூட்டப்பட்ட அனுமதி சீட்டையே வாங்குவார்கள். உங்களினுள் யார் செல்வந்தர்கள் ஆகின்றார்கள்? தந்தைக்கு அனைத்தையும் கொடுப்பவர்கள். பாபா, இவை அனைத்தும் உங்களுடையதே. பாரதத்திலேயே வியாபாரி, நகை வியாபாரி, மந்திரவாதி என்ற புகழ் பாடப்படுகிறது. இவை அனைத்தும் தந்தையின் புகழே அன்றி ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழ் அல்ல. ஸ்ரீ கிருஷ்ணர் தனது ஆஸ்தியை பெற்றதுடன் சத்தியுகத்தில் தனது வெகுமதியையும் பெற்றுக் கொண்டார். அவரும் தந்தைக்கு உரியவரே. அவர் அந்த வெகுமதியை எங்கிருந்தோ பெற்றிருக்க வேண்டும். லக்ஷ்மியும் நாராயணரும் தங்கள் வெகுமதியை சத்தியுகத்தில் அனுபவம் செய்கின்றனர். அவர்கள் நிச்சயமாக தமது வெகுமதியை கடந்த காலத்திலேயே உருவாக்கி இருக்க வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது மிக தெளிவாக புரிந்து கொள்கிறீர்கள். நேருவின் வெகுமதி மிக சிறந்தது. அவர் நிச்சயமாக சிறந்த செயல்களையே செய்திருக்க வேண்டும். கிரீடம் இல்லாதுவிட்டாலும் அவர் பாரதத்தின் சக்கரவர்த்தியாக இருந்தார். பாரதத்தின் புகழ் அதிகளவில் உள்ளது. பாரதத்தை போன்று மேன்மையான வேறு எந்த தேசமும் இருக்க முடியாது. பரம்பிதா பரமாத்மாவின் பிறந்த இடம் பாரதமே ஆகும். இந்த ரகசியம் எவரது புத்தியிலும் பதிவதில்லை. அரை சக்கரத்திற்கு அனைவருக்கும் அமைதியையும் சந்தோஷத்தையும் பரமாத்மா மாத்திரமே கொடுக்கின்றார். பாரதமே முதற்தரமான யாத்திரை ஸ்தலமாகும். எவ்வாறாயினும் நாடகத்திற்கு ஏற்ப உலகின் நிலைமை எவ்வாறு ஆகியுள்ளது என பாருங்கள். ஏனெனில் ஒரே ஒரு தந்தை மறக்கப்பட்டுள்ளார். இதனாலேயே ஷிவ் பாபா மீண்டும் ஒருமுறை வந்துள்ளார். எவரோ ஒருவர் இதற்கு கருவியாக வேண்டும். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது ஷரீரமற்றவராகுங்கள். நீங்கள் ஓர் ஆத்மா என்ற நம்பிக்கையை கொண்டிருங்கள். ஆத்மாக்களாகிய அவர்கள் யாருடைய குழந்தைகள் என்பது எவருக்கும் தெரியாது. அது ஓர் அற்புதமே. அவர்கள் கூறுகின்றனர், ஓ தந்தையாகிய கடவுளே, கருணை காட்டுங்கள். மக்கள் சிவனின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர். ஆனால் அவர் எப்பொழுது வந்தார் என்பது அவர்களுக்கு தெரியாது. இது 5000 வருடங்களுக்கான விஷயமாகும். தந்தையே வந்து புதிய உலகமாகிய சத்யுகத்தை ஸ்தாபிக்கின்றார். சத்யுகத்தின் கால எல்லை 100000 வருடங்கள் அல்ல. அங்கே கார் இருள் உள்ளது. பலர் கீதையின் செய்தியை கேட்பதற்கு செல்கின்றனர். எவ்வாறாயினும் அதை கற்பிப்பவர்களோ அல்லது கற்பவர்களோ எதையும் புரிந்து கொள்வதில்லை. தந்தை அனைத்தையும் மிக இலகுவாக விளங்கப்படுத்துகின்றார். தந்தையையே நினைவு செய்யுங்கள். வீட்டில் வசிக்கும் போதும் தாமரை மலர் போல் தூய்மையாக இருங்கள். விஷ்ணுவிற்கு அனைத்து ஆபரணங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. அவருக்கு சங்குடன் மலரும் கொடுக்கப்பட்டுள்ளது. உண்மையில் அவற்றை தேவர்களுக்கு கொடுக்க முடியாது. அவை அத்தகைய ஆழமான மிக திக கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்களாகும். அவை பிராமணர்களது ஆபரணங்கள். ஆனால் அவற்றை எவ்வாறு பிராமணர்களுக்கு கொடுக்க முடியும்? இன்று அவர்கள் பிராமணர்கள், நாளை அவர்கள் சூத்ரர்களாகின்றனர். பிரம்மா குமார் ஒருவர் சூத்ரகுமார் ஆகின்றார். இதற்கு மாயைக்கு நீண்ட காலம் எடுப்பதில்லை. நீங்கள் தவறிழைத்து தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றாது விட்டால், உங்களது புத்தி பாழாகிவிட்டால், மாயை உங்களை பலமாக அறைந்து உங்கள் முகத்தை திருப்பி விடுவாள். மக்கள் கோபத்தில் கூறுகின்றனர், உங்கள் முகத்தை திருப்பும் வகையில் நான் உங்களை பலமாக அறைவேன். மாயையும் அவ்வாறுதான். நீங்கள் தந்தையை மறக்கும் பொழுது மாயை ஒரு வினாடியில் உங்களை அறைந்து உங்கள் முகத்தையும் திருப்பி விடுகின்றாள். நீங்கள் ஜீவன் முக்தியை ஒரு வினாடியில் பெறுகின்றீர்கள், மாயையும் அந்த ஜீவன் முக்தியை ஒரு வினாடியில் முடித்து விடுகின்றாள். பல சிறந்த குழந்தைகளும் மாயையின் பிடியில் அகப்பட்டுக் கொள்கிறார்கள். யாராவது ஒருவர் கவனக்குறைவாக இருப்பதை அவள் பார்க்கும் பொழுது உடனடியாகவே அவரை அறைந்து விடுகின்றாள். தந்தை வந்து உங்களது முகத்தை பழைய உலகிலிருந்து திருப்புகின்றார். ஒரு பழைய குடிலில் வாழ்கின்ற ஏழை தந்தை ஒருவர் புதிய வீட்டை கட்டும் பொழுது புதிய வீடு மிக விரைவில் தயாராகிவிடும் எனவும், தாங்கள் அங்கு சென்று வாழ்வார்கள் என்றும், பழைய கட்டிடத்தை பின்னர் இடித்து விடுவார்கள் எனவும் அவரது குழந்தைகளின் புத்தியில் பதிந்து விடுகிறது. தந்தை தனது உள்ளங்கைகளில் வைகுந்தமாகிய சொர்க்கத்தை குழந்தைகளுக்காக கொண்டு வந்துள்ளார். அவர் கூறுகின்றார், அன்பிற்கினிய குழந்தைகளே, அவர் ஆத்மாக்களிடம் பேசுகின்றார். இந்த கண்களின் மூலமாக குழந்தைகளாகிய உங்களை அவர் பார்க்கின்றார். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நானும் நாடகத்தால் கட்டுப்பட்டுள்ளேன். நாடகத்தை விளக்கி என்னால் எதையும் செய்ய முடியாது என்றல்ல. இல்லை, ஒரு குழந்தை நோய்வாய்ப்பட்டால் அவரை என்னால் குணமாக்க முடியும் என்றோ, அல்லது சத்திர சிகிச்சையிலிருந்து அவரை விடுவிக்க முடியும் என்றோ இல்லை. அனைவரும் தங்கள் கர்மத்தின் பலன்களை எதிர்கொள்ளவே வேண்டும். நீங்கள் உங்கள் மீது பெருமளவு சுமையை கொண்டிருக்கின்றீர்கள், ஏனெனில் நீங்களே மூத்தவர்கள். சத்தோப்பிரதானிலிருந்து நீங்கள் முழுமையாக தமோப்பிரதானமாகி உள்ளீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தந்தையை கண்டு கொண்டீர்கள். எனவே நீங்கள் உங்கள் ஆஸ்தியை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நாடகத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு சக்கரத்திலும் நீங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். சூரிய சந்திர வம்சங்களை சார்ந்தவர்கள் நிச்சயம் வருவார்கள். தேவர்களாக இருந்தவர்கள் சூத்ரர்களாகினார்கள். அவர்களே பிராமணர்களாகி பின்னர் தேவ சமுதாயத்தினராகுவார்கள். தந்தையை தவிர வேறு எவராலும் இந்த விஷயங்களை விளங்கப்படுத்த முடியாது. தந்தை குழந்தைகளாகி உங்களை மிக இனிமையானவர்களாகவே காண்கின்றார். அவர் கூறுகின்றார், நீங்களே சென்ற கல்பத்தை சார்ந்த எனது அதே குழந்தைகள். நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கல்பத்திலும் கற்பிக்கின்றேன். இவை அத்தகைய அற்புதமான விஷயங்கள். அசரீரியான தந்தை பேசுகின்றார். அவர் ஒரு சரீரத்தின் மூலமே பேசுவார். ஓர் ஆத்மா தனது சரீரத்திலிருந்து பிரிந்ததும் அவரால் பேச முடியாது. ஆத்மா பற்றற்றவர் ஆகின்றார். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், நீங்கள் சரீரமற்றவர் ஆகுவீர்களாக. நீங்கள் உங்களது சுவாசத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அல்ல. இல்லை, உங்களை ஓர் அழிவற்ற ஆத்மாவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவாகிய என்னுள் 84 பிறவிகளின் பாகம் பதியப்பட்டுள்ளது. தந்தையே கூறுகின்றார், ஆத்மாவான நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் என்னுள் பதியப்பட்டுள்ளது. பக்தி மார்க்கத்திலும் எனது பாகம் தொடர்கிறது. பின்னர் இந்த ஞான மார்க்கத்திலும் நான் இங்கு வந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றேன். பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்களிடம் இந்த ஞானம் எதுவுமே இல்லை. என்றுமே மதுபானம் அருந்தி இராதவரால் எவ்வாறு அதன் சுவையை அறிந்திருக்க முடியும்? அவர்கள் இந்த ஞானத்தை எடுக்கும் பொழுதே அதை அவர்களால் அறிய முடியும். இந்த ஞானத்தின் மூலம் சத்கதி கிடைக்கிறது. ஆகவே நிச்சயமாக ஞானக்கடலே சத்கதியை கொடுப்பவராவார். தந்தை கூறுகின்றார், நானே அனைவருக்கும் சத்கதியை அருள்பவர். சர்வோதய தலைவரும் அனைவரிடமும் கருணையுடையவராக இருக்கின்றார். பல வகைகள் உள்ளன. உண்மையில் ஒரே ஒரு தந்தையே அனைவர் மீதும் கருணையை கொண்டிருக்கின்றார். அவர்கள் தந்தையிடம் கூறுகின்றனர், ஓ கடவுளே, கருணை காட்டுங்கள். ஆகவே அனைவரிடத்திலும் கருணை கொண்டுள்ள ஒருவர் அவரே ஆவார். மற்ற அனைவராலும் எல்லைக்கு உட்பட்ட கருணையையே கொண்டிருக்க முடியும். தந்தை முழு உலகையும் சத்தோப்பிரதானம் ஆக்குகின்றார். பஞ்ச தத்துவங்களும் சத்தோப்பிரதானம் ஆகின்றன. இதுவே பரமாத்மாவின் பணியாகும். சர்வோதயா என்பது மிகவும் பரந்தது. அவர் அனைவர் மீதும் முழுமையான கருணையை கொண்டிருக்கின்றார். ஸ்வர்க்கத்தின் ஸ்தாபனையில் எவரும் சந்தோஷமற்று இருக்கவில்லை. அங்கு முதற்தரமான தலபாடங்களும் பௌதீக சொத்துக்கள் போன்றனவும் இருக்கும். துன்பத்தை விளைவிக்கக்கூடிய எந்த விலங்குகளோ பூச்சிகளோ அங்கு இருக்க முடியாது. இங்கு முக்கியஸ்தர்களின் வீடுகளில் அதிகளவு சுத்தம் இருக்கிறது. உங்களால் ஈயை கூட ஒருபொழுதும் பார்க்க முடியாது. அங்கு நுழம்புகளும் வர முடியாது. அவற்றுக்கு சொர்க்கத்திற்கு வருவதற்கான சக்தி இல்லை. அழுக்கை உருவாக்கக்கூடிய எவையும் அங்கு இருக்க முடியாது. அங்கு மலர்கள் போன்றவற்றின் இயற்கையான நறுமணம் இருக்கும். பாபா உங்களுக்கு சூட்சும லோகத்தின் அருந்துவதற்கு குளிர்பானம் சுபீரஸ் கொடுக்கின்றார். எவ்வாறாயினும் சூட்சும லோகத்தில் எதுவும் இல்லை. அவை அனைத்தும் காட்சிகளே ஆகும். ஸ்வர்க்கத்தில் மிக சிறந்த மலர்களும் தோட்டங்களும் இருக்கும். சூட்சும லோகத்தில் தோட்டம் இருப்பதில்லை. அவை அனைத்தும் காட்சிகளே. நீங்கள் இங்கிருக்கும் பொழுது காட்சிகளை பெறுகின்றீர்கள். இந்த பாடல் முதற்தரமானது. நீங்கள் தந்தையை கண்டுவிட்டீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே உங்களுக்கு வேறென்ன வேண்டும்? நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். ஆகவே நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தையின் வழிகாட்டல்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. நாங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் அதி மேன்மையானவர்கள் ஆகுவோம். மற்ற அனைத்தும் ஒவ்வொருவரினதும் அசுர வழிகாட்டல்களாகும். இதனாலேயே சத்யுகத்தில் நிலையான சந்தோஷம் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமே அங்கு உள்ளது. அவர்களே குழந்தை பருவத்தில் ராதை கிருஷ்ணராக இருந்தனர். அவர்களது எந்த தெய்வீக செயல்களையும் மக்கள் சித்தரிப்பதில்லை. சொர்க்கத்தில் அனைத்து குழந்தைகளும் முதற்தரமானவர்கள். அங்கு குறும்புத்தனம் போன்றவற்றுக்கான கேள்விக்கே இடமில்லை. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று. நீங்கள் உங்கள் முகத்தை பழைய உலகிலிருந்து திருப்பி இருப்பதனால் மாயை உங்கள் முகத்தை தன்னை நோக்கி திருப்புவதற்கு அனுமதித்து விடும் வகையில் நீங்கள் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. ஸ்ரீமத்தை மீறாதீர்கள். தந்தையிடமிருந்து உங்கள் முழு ஆஸ்தியையும் பெற்றுக் கொள்ளுங்கள். இரண்டு, உங்களிடம் உள்ள அனைத்தையும் தந்தையிடம் அர்ப்பணம் செய்யுங்கள். உண்மையான வாரிசாகி சத்யுகத்திற்கான குளிரூட்டப்பட்ட அனுமதி சீட்டை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் புத்தியில் உங்கள் இலக்கையும் குறிக்கோளையும் கொண்டிருந்தவாறு முயற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் அவ்யக்த ஸ்திதியை பயிற்சி செய்வதன் மூலம் உங்களின் சொந்த ஆதிஸ்திதியால் பிரதிகூலமான சந்தர்ப்பங்கள் அனைத்திற்கும் முகம் கொடுப்பவர் ஆகுவீர்களாக. அவ்யக்த ஸ்திதியை பயிற்சி செய்யும் பழக்கத்தை நீங்கள் உருவாக்கியதும் உங்களால் உங்களின் ஆதிஸ்திதியில் சகல சூழ்நிலைகளுக்கும் முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பழக்கம் உங்களை நீதிமன்றத்திற்கு செல்வதிலிருந்து பாதுகாக்கும். ஆகவே இதை நீங்கள் உங்களின் இயல்பான பயிற்சியாகவும் சுபாவமாகவும் ஆக்கும் பொழுது இயற்கை அனர்த்தனங்கள் ஏற்படும். ஏனென்றால் நீங்கள் சகல சூழ்நிலைகளையும் வெற்றி கொள்வதுடன் அனைத்திற்கும் முகம் கொடுக்கும் சக்தியை கிரகிக்கும் பொழுது திரைகள் விலகும். இதற்கு உங்களின் பழைய வழக்க வழக்கங்கள் சமஸ்காரங்கள் சூழ்நிலைகள் அனைத்தின் மீதும் முழுமையான விருப்பமின்மையை கொண்டிருக்க வேண்டியது அவசியமாகும். ஸ்லோகம். அனைத்தையும் செய்யும் பொழுதும் உங்களை ஓர் கருவியாக கருதி கொள்ளுங்கள். அதனால் எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் நீங்கள் களைப்படைய மாட்டீர்கள். அவ்யக்த இஷாரா. சதா முக மலர்ச்சியுடன் இருப்பதற்கு இலகு சுபாவத்தை கொண்டவராகவும் சகித்துக் கொள்பவராகவும் ஆகுங்கள். சுத்தமான இதயங்களை கொண்டிருக்கும் குழந்தைகளின் மீது பாப்தாதா அதிக அளவு அன்பு வைத்திருக்கின்றார். சுத்தமான இதயங்களை கொண்டவர்கள் சதா பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பார்கள். சுத்தமான அவர்களின் மனோபாவம், பார்வை, வார்த்தைகள், உறவு முறைகள் மற்றும் தொடர்புகளில் அவர்கள் அவருடன் சமமாக இலகுவாக, எளிமையாக, எளிதாகவும் இருப்பார்கள். இலகுத்தன்மையின் அடையாளம் உங்களின் இதயம், தலை, வார்த்தைகள் ஆகிய அனைத்தும் சமமாக இருக்கும். உங்களின் இதயத்தில் ஒரு விஷயத்தை கொண்டிருந்து உங்களின் வார்த்தைகளில் வேறு ஒன்றை கொண்டிருப்பது என்பது லேசான தன்மையின் அடையாளம் அல்ல. இலகுவான சுபாவத்தை கொண்டிருப்பவர்கள் சதா பணிவான இதயத்தை கொண்டவர்களாகவும் அகங்காரமற்றவர்களாகவும் தன்னலம் கருதாதவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் இலகுவான எளிமையான இதயங்களை கொண்டிருப்பார்கள். அவர்கள் எளிமையான வார்த்தைகளை பேசுவார்கள். எளிமையான மனோபாவத்தையும் பார்வையையும் கொண்டிருப்பார்கள். ஓம் சாந்தி. மாதேஸ்வரி மம்மாவின் பெருமதிமிக்க மென்மையான மகா வாசகங்கள். மனித உலகினதும் தேவ உலகினதும் பேய்களின் உலகினதும் தீய ஆவிகளினதும் உலகினதும் விரிவாக்கம். பல மக்களிடமுள்ள கேள்வி, நாங்கள் தூய்மையற்ற மனித ஆத்மாக்களை பற்றி பேசும் பொழுது பேய்கள் என நாம் யாரை கூறுகின்றோம்? அவர்கள் உண்மையாக உள்ளார்களா, அல்லது கற்பனையா, அல்லது வெறும் சந்தேகமா? இன்று தெளிவாக அதை விளங்கப்படுத்தப்படுகிறது. மக்கள் பாவ செயல்களை செய்யும் பொழுது அவர்கள் பல வகையான துன்பத்தின் மூலமாக செல்ல வேண்டி உள்ளது. அதனை அவர்கள் அவர்களின் மனித பிறவியிலேயே அனுபவிக்க வேண்டியுள்ளது. மிருகங்களிலோ, பறவைகளிலோ, அல்லது வேறு எந்த உயிரினங்களின் பிறவிகளிலோ அல்ல. மிருகங்களை விட மனிதர்களுக்கே சந்தோஷத்தையும் துன்பத்தையும் அனுபவம் செய்வதற்கான அதிக அளவு கொள்ளளவு உள்ளது. இந்த உலக நாடகத்தில் மனிதர்களுக்கே பிரதான பாகம் உள்ளது. மிருகங்களும் பறவைகளும் இந்த உலக நாடகத்திற்கு அழகு சேர்ப்பவை. முழு சக்கரத்திற்குள்ளும் சத்தியுகத்தின் ஆரம்பம் முதல் கலியுக இறுதி வரை மனிதர்களாகிய நீங்கள் 84 பிறவிகளை எடுத்திருக்கின்றீர்கள். ஆனால் பல்வகை விலங்குகளும் பறவைகளும் 8.4 மில்லியன் பிறவிகளை எடுத்திருக்க கூடும். கடவுளை தவிர வேறு எவராலும் எங்களுக்கு இந்த ரகசியத்தை விளங்கப்படுத்த முடியாது. ஆத்மாக்களின் வசிப்பிடம் பிரம்ம தத்துவம், அதாவது அசரீரி உலகம். மிருக ஆத்மாக்களால் பிரம்ம தத்துவத்திற்கு செல்ல முடியாது. அவை இந்த பிரபஞ்சத்திற்குள்ளேயே தமது பாகத்தை நடிக்கின்றன. அவற்றுக்கும் அமிழ்த்துவதும் தோன்றுவதும் என்ற பாகங்களும் சத்தோ ரஜோ தமோ ஸ்திதிகளின் மூலமாக செல்லும் பாகங்களும் இருக்கின்றன. எனவே நாம் பஞ்ச தத்துவங்களின் விரிவாக்கத்தினுள் அதிகம் செல்லக்கூடாது. முதலில் ஆத்மாக்களாகி எங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அதாவது மன்மனாபாவாக இருக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது மனித ஆத்மாக்களுக்கு வருவோம். தூய்மையற்ற செயல்களை செய்து பாவம் செய்கின்ற ஆத்மாக்கள் தமது தூய்மையற்ற சமஸ்காரங்களுக்கு ஏற்ப பிறப்பு இறப்பு சக்கரத்தினுள் வருகின்றார்கள். அவர்கள் ஆரம்பம் முதல் மத்தியமத்தின் மூலமாக இறுதி வரை, அதாவது மரணிக்கும் கணம் வரையில் தாம் செய்த பாவங்களுக்காக காட்சிகளை பெற்று சூட்சுமமான வழியில் தண்டனையை அனுபவம் செய்கிறார்கள். ஒரு குறுகிய காலத்தில் அவர்கள் பல பிறவிகளின் பாவங்களுக்கான துன்பத்தை அனுபவம் செய்து பின்னர் தமது சரீரத்தை நீக்கி செல்கின்றார்கள். மேலும் துன்பத்தை கர்ப்பப்பைகளின் சிறையில் அனுபவம் செய்கிறார்கள். பின்னர் அவர்களின் சமஸ்காரங்களுக்கு ஏற்ப அவர்கள் அத்தகைய பெற்றோருக்கு பிறந்து அங்கே வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் துன்பத்தையும் அனுபவம் செய்கிறார்கள். இதுவே ஆரம்பம், மத்தியமம், இறுதி எனப்படுகிறது. எவ்வாறாயினும் சில ஆத்மாக்கள் சரீரங்களை பெறுவதில்லை. அவர்கள் சூட்சும வடிவங்களில் பேய்களாக இந்த உலகில் சுற்றித் திரிகின்றார்கள். இதுவும் ஒரு வகையான தண்டனையாகும், அதாவது ஒரு வகையான வேதனையாகும். அந்த தூய்மையற்ற ஆத்மா மற்றொரு ஆத்மாவுடன் ஒரு கர்ம கணக்கை கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆத்மாவிற்குள் பிரவேசித்து அந்த ஆத்மாவிற்கு துன்பத்தை விளைவிக்கின்றார். அதாவது கர்ம கணக்கை தீர்த்து பின்னர் சென்று வேறு ஒரு சரீரத்தை எடுக்கின்றார். சில மனித ஆத்மாக்கள் தாம் பிரவேசித்தவரை அடிக்கின்றார்கள். அந்த நபருக்கு அவர்கள் அதிக அளவு வேதனையை கொடுக்கிறார்கள். எவ்வாறாயினும் இதுவும் கர்ம கணக்கை தீர்ப்பதற்கான ஒரு வகையான வேதனையாகும். எனவே மனித சரீரத்தில் மாத்திரமே அனைவரும் சந்தோஷத்தையும் துன்பத்தையும் அனுபவம் செய்கிறார்கள். முக்தி தாமத்தில் இருந்து இந்த பௌதிக உலகிற்கு நடிக்க வருகின்ற ஆத்மாக்கள் இடையில் முக்தி தாமத்திற்கு திரும்பி செல்ல முடியாது என்பது உங்களுக்கு விளங்கப்படுத்தப்படுகிறது. அவர்கள் தாம் செய்த தூய அல்லது தூய்மையற்ற செயல்களுக்கு ஏற்ப இன்ப துன்ப சமஸ்காரங்களை பெற்று இன்ப துன்ப சக்கரத்திற்குள் வருகின்றார்கள். ஆத்மாக்கள் அனைவரும் மறுபிறவி எடுக்கின்றார்கள். கடவுள் மாத்திரமே மறுபிறவி எடுப்பதில்லை. அச்சா, ஓம் சாந்தி.